from the Conference Center at Temple Square in Salt Lake City, this is the General Women's Session of the 187th Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints. Featured speakers will be from the First Presidency and the General Women's Organizations of the Church. Music for this session will be provided by a choir of Relief Society sisters from Brigham Young University. Women, young women, and girls 8 years of age and above are gathered together throughout the world to receive counsel and instruction from church leaders. Sister Bonnie L. Oscarson, Young Women General President, will conduct this session.
அன்பான சகோதரிகளே, பிற்கால பிரசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 187வது வருடாந்திர பொது மாநாட்டின் பெண்கள் பொதுக்கூட்டத்திற்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். சால்ட்லேக் சிட்டி யூட்டாவில் உள்ள மாநாட்டு மையத்தில் கூடி வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். உலகம் முழுவதிலும் கூடுமிடங்களில் சகோதரிகள் இதை போன்றே கூடியிருப்பதை அறிந்து கலைகிறோம். உங்கள் ஒருவர் மீதும் எங்களுக்கு இருக்கிற அன்பை நீங்கள் உணர்வீர்கள் என நாங்கள் நம்புகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற பிற மதத்தை சேர்ந்த நண்பர்களை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு கலைஞர்கள் என நம்புகிறோம். இந்த கூட்டத்தை நடத்துமாறு இந்த மாலையில் தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் என்னை கேட்டுக்கொண்டார். இளம் பெண்கள் பொது தலைவரான என்னுடைய பெயர் பாணி ஆஸ்கர்சன். இன்றிரவு நம்முடன் இருக்கிற தலைவர் மான்சனும் அவருடைய ஆலோசகர்களான தலைவர் ஹென்ரி பி ஐரிங்கும் தலைவர் டியேட்டர் எஃப் உக்டார்ஃபிற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். அதே போன்று மூப்பர்கள் ஜெரி ஆர் ஆர்லண்ட் டி டாட் கிறிஸ்டாஃபர்சன் மற்றும் பன்னிரவு போஸ்டலர் குடும்பத்தின் ரொனால்டு எஸ் ராஸ்பன் இருப்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். ஆரம்ப வகுப்பு, இளம் வகுப்பு மற்றும் ஒத்தாச சங்க பொது தலைமைகள் தங்களுடைய பொது வாரியத்தை அங்கத்தினர்கள் ஊழியம் செய்வர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். லிண்டா மார்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க ஜீன் அப்போலோனியின் வழிநடத்தலின் கீழ் பிரகாம் யங் பல்கலைக்கழகத்தின் ஒத்தாச சங்க சகோதரிகளின் ஒரு இசைக்குழுவால் இந்த கூட்டத்திற்கு இசை வழங்கப்படும். கம் ஓ தவ் கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற பாடலை பாடி இந்த கூட்டத்தை இசைக்குழுவினர் ஆரம்பிப்பார்கள். பின்னர் ஒத்தாச சங்க பொது வாரியத்தில் அங்கத்தினராக சேவை புரிகிற சகோதரி ராபின் போனாம் ஆரம்ப ஜபம் ஏற்படும். அதன் பின்பு ஐ ஃபீல் மை சேவியர்ஸ் லவ் என்ற பாடலை இசைக்குழுவினர் பாடுவார்கள்.
We're here in it now.
எங்களுடைய பரமபிதாவே, எங்களுடைய இருதயம் இப்பொழுது முழுமையாயிருக்கிறது. உம்முடைய அன்பிற்காகவும் நேசத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் ஆவியானவர் எங்களுக்கு அளிக்கும் தோழமைக்காகவும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முழுமையான அன்பின் இதை பற்றி கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆரம்ப வகுப்பு மற்றும் இளம் பெண்கள் ஒத்தாச சங்கத்திற்காக நாங்கள் நன்றியுடன் இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து குடும்பத்தோடும் தனியாகவும் உம்மிடத்திலே நேர்ந்து வந்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரத்திகளாக நாங்கள் உலகத்தில் உள்ளும் அனைவரும் ஒருவரை நேசிக்க உணர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக முடியாத கிருபை தாரும். இந்த கூட்டத்தின் போது நாங்கள் எல்லா காரியத்தையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமென். ஆரம்ப வகுப்பு பொது தலைமையின் இரண்டாவது ஆலோசகரான சகோதரி பானி ஹெச் கார்டன் உரையாற்ற நாம் மகிழ்வுடன் கேட்போம். அவரை தொடர்ந்து இளம் பெண்கள் பொது தலைமையில் முதல் ஆலோசகரான சகோதரி காரல் எஃப் மக்காங்கே உரையாற்றுவார். பின்னர் ஒத்தாச சங்க பொது தலைவரான சகோதரி லிண்டா கே பர்டன் நம்முடைய உரையாற்றுவார்.
நான் ஆசியாவில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு அன்பு சகோதரி என்னிடம் வந்து என்னை கட்டிப்பிடித்து கேட்டார், இந்த சுவிசேஷம் சத்தியமானது என உண்மையாகவே நம்புகிறீர்களா? அன்பு சகோதரி, இது சத்தியம் என நான் அறிகிறேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். உன் சுயபுக்தியை சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இரு புத்திமதிகளுடனும் ஒரு எச்சரிக்கையுடனும் ஒரு மகிமை மிக்க வாக்கு தத்துவத்துடனும் இந்த வசனம் வருகிறது. இரு புத்திமதிகள், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். எச்சரிக்கை, உன் சுய புத்தியை சாராமலிரு. மகிமை மிக்க வாக்கு தத்துவம் அவர் உன்ன பாதைகளை செவ்வாய்படுத்துவார். முதலாவது நாம் எச்சரிக்கை குறித்து கலந்துரையாடுவோம். அக்காட்சி பிம்பம் சிந்திக்க நிறைய வழிவகுக்கிறது. எச்சரிக்கை சாயாதே, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. சாய்தல் என்ற ஆங்கில வார்த்தை சரீரமாக ஒரு பக்கம் சேருதல் அல்லது போகுதல் என்று கருத்தை கொண்டது. நாம் சரீரமாக ஒரு பக்கம் அல்லது மற்றொரு பக்கம் சாய்ந்தால் நாம் மையத்தை விட்டு நகர்கிறோம், சமநிலையை இழக்கிறோம், வழுக்குகிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் நமது சுயபுக்தியை சார்ந்திடும் போது நாம் நமது இரட்சகரிடம் இருந்து விலகுகிறோம். நாம் சாய்ந்தால் நாம் மையத்தில் இல்லை, நாம் சமநிலையில் இல்லை, நாம் கிறிஸ்துவில் கவனம் செலுத்தவில்லை. சகோதரிகளே, நமது அநீநித்தியத்துக்கு முந்தைய ஜீவத்தில் நாம் இரட்சகரோடு நின்றோம். நாம் அவரை நம்பினோம். பரலோக பிதாவினால் வகுக்கப்பட்ட மகிழ்ச்சியின் திட்டத்துக்கு நமது ஆதரவையும் ஆர்வத்தையும் ஆனந்தத்தையும் தெரிவித்தோம். நாம் சாயவில்லை. தேவ சேதனை சேனைகளுடன் நம்மை இணைத்துக் கொண்டு நமது சாட்சிகளை கொண்டு போராடினோம். அந்த சேனைகள் ஜெயித்தன. நன்மைக்கும் தீமைக்கும் இடையான போராட்டம் பூமிக்கு நகர்ந்தது. சாட்சிகளாக நிற்கவும் கர்த்தர் மீது நமது நம்பிக்கையை வைக்கவும் மீண்டும் நமக்கு பொறுப்பு, பரிசுத்த பொறுப்பும் இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும், எவ்வொரு நான் நடுநிலையில் நிற்கிறேன், என் சுயபுத்தியில் சாயாமல் இருக்கிறேன். உலகத்தின் குரல்கள் கட்டாயப்படுத்தும் போது நாம் எப்படி இரட்சகரின் குரலை அடையாளம் கண்டு பின்பற்றுகிறேன்? நான் எப்படி இரட்சகரில் நம்பிக்கையை விருத்தி செய்கிறேன்? இரட்சகரில் நமது அறிவையும் நம்பிக்கையும் அதிகரிக்க மூன்று வழிகளை சொல்லட்டுமா? இந்த கொள்கைகள் புதிதல்ல, ஆனால் அடிப்பட்டையானவை என நீங்கள் காண்பீர்கள். அவை ஆரம்ப வகுப்பில் பாடப்படுகின்றன, இளம்பெண்கள் வகுப்பில் எதிரொலிக்கின்றன, ஒத்தாசை சங்க அநேக கேள்விகளுக்கு பதிலாக இருக்கின்றன. அவை மையமான கருத்துக்கள் சாயவில்லை. முதலாவது, கிறிஸ்துவின் வார்த்தைகள் மீது உண்டு கழியுங்கள். ஏனெனில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிக்கும். ஆகவே நாம் கர்த்தரை அறிந்து அவரை நம்புகிறோம். பல மாதங்களுக்கு முன்பு நாங்கள் குடும்ப வேத படிப்பு நடத்தினோம். நாங்கள் வாசிக்கும் போது எனது 2 வயது பேரன் என் மடியில் உட்கார்ந்திருந்தான். எனது மகன் குடும்ப வருகையை ரசித்து நான் முழுமையான பாட்டில் எழுந்தேன். எனது வேத படிப்பு முடியவே நான் என் புத்தகத்தை மூடினேன். தூங்கும் நேரம் வரப்போகிறது என என் பேரன் அறிந்தான். அவனது ஆர்வமிக்க நீலக்கண்களால் பார்த்து நித்திய சத்தியத்தை பேசினான். அதிக வேதம் பாட்டி. ஒரு நிலையான நல்ல பெற்றோரான என் மகன் என்னை எச்சரித்தான், அம்மா பலவீனமாக இருக்காதீர்கள், அவன் படுக்கைக்கு போகாமல் இருக்க முயற்சி செய்கிறான். என் பேரன் வேதம் அதிகமாக படிக்க கேட்ட போது, நாம் வேதம் அதிகமாக வாசிக்கிறோம், அதிக வேத வாசிப்பு நமது மனங்களை தெளிவாக்கி நமது ஆத்மாக்களை போஷித்து கேள்விகளுக்கு பதிலளித்து கர்த்தரில் நமது நம்பிக்கையை அதிகரிக்கிறது. அவரில் நமது வாழ்க்கையை மையப்படுத்த உதவுகிறது. அவைகளை கருத்தாய் தேடி வருவதினால் நீங்கள் பிரயோசனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் தேவனை அறிந்து ஜெபத்தின் மூலம் அவரை நம்புவீர்கள். நமது தேவனிடம் ஜெபிக்க முடிவது எவ்வளவு ஆசீர்வாதம். உண்மையிலே பிதாவிடத்தில் இருதயத்தின் முழு ஊக்கத்தோடும் ஜெபி. நான் பொக்கிஷப்படுத்துகிற ஜெபம் பற்றி இனிமையான நினைவு எனக்கு இருக்கிறது. கல்லூரியில் கோடை விடுமுறையின் போது நான் டெக்சஸில் ஒரு வேலையை ஒப்புக்கொண்டேன். ஐடஹோவில் இருந்து டெக்சஸுக்கு நான் ஆசையுடன் வேர்ன் என பெயரிடப்பட்ட பழைய காரில் நூற்றுக்கணக்கான மைல்கள் காராட்ட வேண்டியிருந்தது. வேர்ன் கூரை மட்டும் நிரப்பப்பட்டு நான் ஒரு புதிய சகாசத்துக்கு தயாரானேன். நான் வாசலுக்கு வருவதற்கு முன் என் அம்மாவை அணைத்தேன். அவர் சொன்னார், நீ கிளம்புவதற்கு முன்னர் நாம் ஜெபம் செய்வோம். நாங்கள் முழங்கால் படியிட்டோம். என் அம்மா ஜெபிக்க தொடங்கினார். அவர் எனது பாதுகாப்புக்காக பரலோக பிதாவிடம் கெஞ்சினார். எனக்கு தேவைப்படுகிறபடி கார் வேலை செய்ய வேண்டும் என குளிர் சாதன வசதி இல்லாத காருக்காக ஜெபித்தார். கோடை முழுவதிலும் என்னோட தூதர்கள் இருக்க வேண்டும் என கேட்டார். அவர் நீண்ட நேரம் ஜெபித்தார். அந்த ஜெபத்தில் இருந்து வந்த சமாதானம் கர்த்தரை நம்பவும் என் சொந்த புத்தி மீது சாயாதிருக்கவும் எனக்கு தைரியம் கொடுத்தது. அக்கோடையில் நான் செய்த அநேக தீர்மானங்களுக்கு கர்த்தர் பாதை காட்டினார். பரலோக பிதாவை ஜெபத்திலே அணுகுவதை நான் பழக்கப்படுத்தி கொண்டால் நான் இரட்சகரை அறியலாம். நாம் அவரை அனுப்புவோம். நமது வாஞ்சிகள் அதிகமாக அவரை போலாகும். நாம் விசுவாசத்தோடு கேட்டால் நமக்கு கொடுக்க பரமபிதா ஆயத்தமாய் இருக்கிற பிற ஆசீர்வாதங்களையும் நாம் பெற முடியும். மூன்றாவதாக, நாம் பிறருக்கு சேவை செய்யும் போது கர்த்தரை அறிந்து அவரை நம்ப முடியும். ஏமி ரைட்ஸ் அனுமதியுடன் பயங்கரமான உயிரை பயமுறுத்தும் சுகவீனத்தின் மத்தியிலும் சேவையின் கொள்கைகளை அறிந்து கொண்ட பின்வரும் கதையை பகிர்ந்து கொள்கிறேன். ஏமி எழுதினார், அக்டோபர் 29, 2015 எனக்கு புற்றுநோய் இருப்பதை கண்டுபிடித்தேன். என் புற்றுநோய்க்கு 17% பிழைக்கும் சந்தர்ப்பம் உண்டு. கஷ்டங்கள் நன்றாக இல்லை. என் உயிருக்காக போராட போகிறேன் என அறிந்தேன். எனக்காக மட்டுமல்ல, முக்கியமாக என் குடும்பத்துக்காகவும் எல்லாவற்றையும் செய்ய தீர்மானித்தேன். டிசம்பரில் கீமோ தொடங்கினேன். அநேக புற்றுநோய் மருந்துகளில் பக்க விளைவுகள் எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நோயிற்றிருந்தும் உயிரோடு இருக்க முடியும் என நான் அறியவில்லை. ஒரு கட்டத்தில் கீமோ தெரப்பி மனித உரிமை மீறல் என அறிவித்தேன். நான் முடித்து கொண்டேன். எனது கணவரிடம் சொன்னேன், நான் விட்டுவிட்டேன். நான் மருத்துவமனைக்கு போக போவதில்லை. அவரது ஞானப்படி எனது அன்பு கணவர் பொறுமையாக கேட்டு பதிலளித்தார், நல்லது, அப்படியானால் சேவை செய்ய நாம் வேறொருவை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன, அவரது மனைவிக்கு புற்றுநோய் இருக்கிறது? இன்னொரு முறை வாந்தி எடுக்க அல்லது வதைக்கிற வேதனையை சகிக்க முடியாதது என்ற உண்மையை அவர் அறிவார் இல்லையா? ஏமி தொடர்ந்து விளக்குகிறார், கூறுபாடுகள் மோசமாயின. மனுஷர் போல சுவாசித்து உயிரோடு இருப்பவர் போல செயல்பட பொதுவாக மாதத்தில் 1 அல்லது 2 நாட்கள் இருந்தன. அந்த நாட்களில் எனது குடும்பத்தினர் சேவை செய்யும் வழிகளை கண்டுபிடித்தனர். அவற்றில் ஒரு நாள் ஏமியின் குடும்பம் மருத்துவமனையில் உற்சாகப்படுத்தும் பொருட்களும் வலையில் இருந்து நிவாரணத்துக்கு உதவக்கூடிய பொருட்களும் நிரப்பப்பட பைகளை பெற நோயாளிகளுக்கு வழங்கினர். ஏமியால் தூங்க முடியாத போதும் மற்றொரு நாளை பிரகாசப்படுத்த வழிகளை அவர் சிந்தித்தார். சில வழிகள் தெரியவன, ஆனால் சில குறிப்புகள் அல்லது ஊக்குவிக்கும் அன்பு காட்டும் சிறு செய்திகள் தூங்க முடியாதபடி வேதனையில் இருந்த இரவுகளில் தன் ஐபாட்டுடன் படுக்கையில் படுத்துக்கொண்டு தன் மறித்த முன்னோருக்கு முடிக்கப்பட வேண்டிய நியமங்களை தேடினார். அற்புதமாக வேதனையை குறித்து அவர் தாங்க முடிந்தது. ஏமி சாட்சி அளிக்கிறார், சேவை என் வாழ்க்கைக்கு காப்பாற்றியது. கடைசியாக முன்னேற நான் எங்கு பலன் கண்டேனோ அது என்னை சுற்றமுள்ளவர்களின் பாடுகளை நீங்க நான் கண்டுபிடித்த மகிழ்ச்சிதான். மிக மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் எங்கள் சேவை திட்டங்களை எதிர்நோக்குகின்றன. இன்று வரை அது மிகவும் வியப்பாகவே தோன்றுகிறது. வழுக்கையான விஷம் கொடுக்கப்பட்ட உயிருக்கு போராடுகிற ஒருவர் என இப்போது எல்லாம் என்னை பற்றி நினைப்பது நியாயமா? எனினும் என்னை என் சூழ்நிலையிலும் என் வலிமை மிக்க வேதனை பற்றி நான் நினைத்த போது உலகம் இருளாகவும் விரக்தியாகவும் தெரிந்தது. என் கவனம் பிறர் மீது திரும்பியதும் ஒளியும் நம்பிக்கையும் பலனும் தைரியமும் சந்தோஷமும் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் தாங்குகிற குணமாக்குகிற சாத்தியமாக்கும் வல்லமையினத்தும் இது சாத்தியமானது என நான் அறிவேன்.
joy, I know this is possible because of the sustaining, healing, and enabling power of the atonement of Jesus Christ.
அவரை அறிந்தபோது ஏமி கர்த்தரை நம்பினார். அவர் தனது புத்தி மீது சிறு சாய்ந்திருந்தாலும் அவர் சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை மறுத்திருக்கலாம். அவரது வேதனைகளையும் வியாக குலங்களையும் தாங்கவும் இந்த வசனப்படி வாழவும் சேவை அவருக்கு சாத்தியப்படுத்தியது. உங்கள் உடனுற்றோர்களுக்கு நீங்கள் சேவை செய்யும் போது தேவனுக்கே சேவை செய்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அவராலும் அவரது இணையிலா பாவ நிவர்த்தியாலும் கடைசியாக எல்லாம் நலமாகும் என அறிந்து நம்ப நமக்கு பெரும் காரணம் உண்டு. சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் சாயாமல் கர்த்தரில் நம்பலாம். அவரை அறிவதால் நமது வாழ்க்கையே அவர் மீது மையப்படுத்தலாம். அவர் நமது வழியை செம்மைப்படுத்துவார். இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என அறிவித்த இயேசு கிறிஸ்துவுடன் நம்மை நிற்க அனுமதித்து அவர் மீது நமது நம்பிக்கையை காட்டவே நாம் நம் பூமி மீது இருக்கிறோம். எனது அன்பு சகோதரர்களே, தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் சாட்சி அளித்தார், நமக்கு வாக்கு தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாதவை. மழை மேகங்கள் கூடினாலும் நம் மீது மழை பொழிந்தாலும் சுவிசேஷம் பற்றிய நமது அறிவும் பரலோக பிதா மற்றும் இயேசு கிறிஸ்து மீது நமது அன்பும் நம்மை தேற்றி தாங்கும். நாம் நிமிர்ந்து நடக்கும் போது நம்மை தோக்கடிக்கிற எதுவும் இந்த உலகத்தில் இருக்காது. நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி கூறியது பற்றி நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் நமது பரலோக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்பி நமது சுயபுக்தி மேல் சாயாதிருந்தால் அவர்கள் நமது வழிகளை செம்மையாக்குவார்கள் மற்றும் இரக்கத்தின் புயத்தை நம்பி நோக்கி நீட்டுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
அன்பான சகோதரிகளே, இந்த கூட்டத்திற்கு தயாராகும் போது உங்களை எல்லாம் நிறைவு கூறுகிறேன். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கையும் மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சன்னதியில் பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நன்மையானவற்றில் அவர்களது இருதயம் மயம் கொண்டுள்ள அதிகமான இரட்சகரை போல ஆக விரும்புகிற சகோதரிகளிடம் பரிசுத்தத்தின் அழகை நான் பார்க்கிறேன். அவர்கள் அன்றாடம் வாழ்கிற விதத்தில் அவர்கள் தங்கள் முழு ஆத்மாக்களையும் இருதயங்களையும் மனதையும் பலனையும் கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். பரிசுத்தம் என்பது கட்டளைகளை கைகொள்வதிலும் நாம் தேவனுடன் செய்யக்கொண்ட உடன்படிக்களை கனம் பண்ணுவதிலும் முயற்சிகளும் போராட்டத்திலும் இருக்கிறது. பரிசுத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரை நம்முடன் வைத்துக் கொள்ள தேர்வுகள் செய்வதாகும். நமது சுபாவ குணங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாவ நடத்தி மூலம் பரிசுத்தமான ஆவதே பரிசுத்தம். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்து தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டார், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், கையால் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கிறிஸ்டாஃபர்சன் போதித்திருக்கிறார், நமது பரலோக பிதா உயர்வான எதிர்பார்ப்பின் தேவன். நாம் மேல் பரலோக மகிமையில் இருக்கும்படியாக நம்முடைய நம்மை பரிசுத்தமாக்க அவர் போதிக்கிறார். கோட்பாடுகளும் உடன்படிக்கைகளும் 88 அதிகாரத்தில் கூறியபடி மற்றும் அவரது சமூகத்தில் தரித்திருக்கும்படியாகவும் இருக்க வேண்டும் என மோசே அதிகாரத்தில் விசுவாசம் பற்றிய விரிவுரைகள் விளக்குகின்றன. அவருடைய பரிபூர்ணத்தையும் மனம் திறந்து ஆவியோடு கிறிஸ்துவின் நாமத்தை நம் மீது தரித்து கொள்ளவும் அவரை நினைக்கவும் நம்மோடு அவரது ஆவியை எப்பொழுதும் கொண்டிருக்கவும் அவரது கட்டளைகளை கை கொள்ளவும் நாம் உடன்படிக்கை செய்கிறோம். காலப்போக்கில் நாம் பிதாவுடன் குமாரனுடனும் பரிசுத்த ஆவியுடனும் ஒன்றாக முயலும் போது நாம் அவர்களது தெய்வீக தன்மையை பங்காளி இருக்கிறோம். தெய்வ சமூகத்தில் நற்குணத்திடம் போற்றத்தக்கதாயும் உள்ளவற்றிலிருந்து நம்மை வெளியே எழுக்கக்கூடிய திரளான பரிசோதனைகளிலும் சோதனைகளிலும் பாடுகளையும் அடையாளம் காண்கிறோம். ஆனால் நமது உலக அனுபவங்கள் பரிசுத்தத்தை தேர்ந்து கொள்ள நமக்கு சந்தர்ப்பம் அளிக்கின்றன. அடிக்கடி நமது உடன்படிக்கைகளை காத்து கொள்ள நாம் செய்யும் தியாகங்கள் நம்மை பரிசுத்தப்படுகின்றன மற்றும் சுத்தமாக்கின்றன.
hope for holiness is centered in Christ, in his mercy and his grace. With faith in Jesus Christ and his atonement, we may become clean without spot when we deny ourselves of ungodliness and sincerely repent. We are baptized by water for the remission of sins. Our souls are sanctified when we receive the Holy Ghost with open hearts. Weekly, we partake of the ordinance of the sacrament. In a spirit of repentance, with sincere desires for righteousness, we covenant that we are willing to take upon us the name of Christ, remember him, and keep his commandments, so that we may always have his Spirit to be with us. Over time, as we continually strive to become one with the Father, the Son, and the Holy Ghost, we become partakers of their divine nature. Holiness is keeping our covenants. We recognize the multitude of tests, temptations, and tribulations that could pull us away from all that is virtuous and praiseworthy before God. But sisters, our mortal experiences offer us the opportunity to choose holiness. Most often, it is the sacrifices we make to keep our covenants that sanctify us and make us holy. I saw holiness in the countenance of Evangeline, a 13-year-old girl in Ghana. One of the ways she keeps her covenants is by magnifying her calling as the Beehive class president. She humbly explained that she goes to the homes of her friends, the less active young women, to talk to their parents to allow them to come to church.
ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியிருப்பதால் அது கடினம் என பெற்றோர் அவர்களுடன் சொல்கிறார்கள். ஆகவே இவாஞ்சலின் சென்று வேலைகளை செய்கிறாள். அவளது முயற்சிகளால் அவளது நண்பர்கள் அடிக்கடி சபைக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்புடைய உடன்படிக்கையில் நாம் காத்துக்கொண்டால் பரிசுத்த காரியத்து உள்ள நியமங்கள் நம்மை மாற்றும், பரிசுத்தப்படுத்தும், கர்த்தரின் சமூகத்தில் நாம் நுழைய நம்மை அனுமதிக்கும். நாம் ஒருவருக்கொருவரின் பாரத்தை சுமக்கிறோம், நாம் ஒருவருக்கொருவரை பலப்படுத்துகிறோம். வறியோருக்கும் பசியில் இருப்போருக்கும் பிணியாளிகளுக்கும் ஆவிக்குரிய மற்றும் உலகப்பிரமான நிவாரணங்களை நாம் கொடுக்கும்போது நாம் பாவத்தை நிவர்த்தி செய்கிறோம். நாம் ஓய்வு நாளை காத்து கொள்ளும் போதும் கர்த்தரின் பரிசுத்த நாளில் திரு விருந்தை பெறும் போதும் நாம் உலகத்திலிருந்து கரையற்றவர்களாக காத்துக்கொள்கிறோம். நாம் அவர்களது குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நமது வீடுகளை பரிசுத்த ஸ்தலங்களாக ஆக்கிறோம். பரிசுத்தமான நீடித்த அன்பால் நாம் நிறைக்கும்படிக்கு நாம் நமது இச்சைகளுக்கு கடிவாளம் இடுகிறோம். நாம் தயவாயும் மனதுருக்கத்திடமும் பிறனை நாடி சென்று தேவனின் சாட்சிகளாக நிற்கிறோம். ஒரே இருதயம் ஒரே மனதும் உள்ள ஜனமான ஒற்றுமையிலும் நீதியிலும் தரித்திருக்கிற பரிசுத்த ஜனமான நாம் சியோனின் ஜனங்களாகிறோம். ஏனெனில் சியோன் அழகிலும் பரிசுத்திலும் வளர வேண்டும். அவரது வருகையில் இரட்சகரை வரவேற்க ஆயத்தமாயிருக்கிற பரிசுத்த ஜனமாக வேண்டுமென்றால் நாம் எழுந்து நமது அழகான வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். பலனோடும் மரியாதையுடனும் நாம் உலகத்தின் வழிகளை விட்டுவிட்டு நாம் பரிசுத்தினாலும் நீதியின் வஸ்திரத்தினாலும் உடுத்தப்பட்டவர்களாய் நமது உடன்படிக்கைகளை காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரை நமது வழிகாட்டியாக கொள்வதாகும். பரிசுத்தம் ஆவியின் வரமாகும். நமது வாழ்க்கையின் பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்கும் வல்லமையை அதிகரிக்கும் இக்காரியங்களை நாம் செய்ய தெரிந்து கொள்ளும் போது நாம் இந்த வரத்தை ஏற்றுக்கொள்கிறோம். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்குள் வரவேற்ற போது அவள் தன் முழு திறமையோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய அதிக வாஞ்சையை உணர்ந்தாள். அவரது வார்த்தையை கேட்க அவளது சகோதரி மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமரத்தெழுந்து கொண்டாள். உதவியின்றி வேலை செய்யும் பாரத்தை உணர்ந்த போது அவள் இரட்சகரிடம் புகார் சொன்னாள். ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதே குறித்து உமக்கு கவலை இல்லையா? நாம் கற்பனை செய்யக்கூடிய மிக மென்மையான கடிந்து கொள்ளும் வார்த்தைகளை நான் விரும்புகிறேன். பரிபூர்ண அன்புடனும் எல்லையில்லா மனதுரக்கடுத்தனும் இரட்சகர் புத்தி கோவுகிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடாத விட்டு எடுத்துப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சகோதரிகளே, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் நாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் பாதத்தில் அமர்ந்து பரிசுத்தத்துக்கு நேரம் அளிக்க வேண்டும். நாம் தொலைபேசியும் ஒருபோதும் முடியாத வேலைப்பட்டியலும் உலகத்தின் அக்கறைகளையும் ஒதுக்கி வைத்து விடுகிறோமா? ஜபம், படிப்பு, வேத தேவ வார்த்தைக்கு செய்தி கொடுத்தால் நாம் தேவ குணமாகும் மற்றும் சுத்திகரிக்கும் அன்பை நமக்கு ஆத்மாக்களுக்குள் வரவழைக்கிறது. அவரது பரிசுத்த சுத்திகரிக்கும் ஆவியால் நாம் நிரப்பப்பட்ட பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிகாட்டியாக பரிசுத்தின் அழகில் நாம் இரட்சகர் வரவேற்க ஆயத்தப்படுத்திருப்போம். பரிசுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் பரிசுத்தமான ஆவதாகும். பென்யமின் ராஜாவின் உணர்த்தப்பட்ட வார்த்தைகளின்படி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் பரிசுத்தமான்கள் ஆகுபவர்கள் கீழ்ப்படிதல் உள்ள சாந்தமான, தாழ்மையான, பொறுமையான மற்றும் அன்பு நிறைந்தவர்கள். ராஜரீகம் பண்ணுகிறவராய் சர்வவல்ல கர்த்தர் நித்திய நித்தியமாயிருந்தவரும் இருக்கிறவரும் மனுபுத்திரன் மத்தியில் இறங்கி வரப்போகிறவரான இயேசு கிறிஸ்து மன்னாலான கூடாரத்தில் வாசம் செய்பவர் என அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். பிணியாளிகளையும் உடவரையும் குருடரையும் ஆசீர்வதிக்கவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் அவர் வந்தார். ஆயினும் மரணத்துக்கு உட்படாமல் மனுஷன் படக்கூடிய துன்பங்களை காட்டிலும் அதிகமாக அவர் பாடம் அனுபவித்தார். இரட்சிப்பு அவர் மூலமே வரக்கூடியதானாலும் அவர் பரியாசம் பண்ணப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் அடுக்கப்பட்டார். நாம் அனைவரும் மரணத்தை மேற்கொள்ளும்படிக்கு தேவகுமாரன் கலரையிலிருந்து எழுந்தார். நீதியில் உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார் அவர் ஒருவரே, நம்மை மீட்கப் போகிறவர் அவரே. அவரே இஸ்ரவேலின் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்தத்தின் அழகு. பென்யமீன் ராஜாவின் ஜனங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் தரையிலே விழுந்தார்கள். நமது தேவனுடைய கிருபை மற்றும் மகிமை மீது அவர்களது தாழ்மையின் பயபக்தியும் அப்படிப்பட்டதாயிருந்தது. அவர்கள் தங்களுடைய மாம்சத்தன்மையை அடையாளம் கண்டனர். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை மீதும் இரக்கத்தின் மீதும் நாம் நமது முழு சுதந்திரத்தை காண்கிறோமா? ஒவ்வொரு உலக பிரகாரமான மற்றும் ஆவியுக்குரிய நல்ல வரமும் கிறிஸ்துவின் மூலம் வருகிறது என அடையாளம் காண்கிறோமா? பிதாவின் நித்திய திட்டப்படி இந்த வாழ்க்கையில் சமாதானமும் நித்தியத்தின் மகிமைகளும் அவரது பரிசுத்த குமாரனாலேயே நமதாகும் என நாம் நினைவு கொள்கிறோமா? ஒரே குரலில் சத்தமாக கூக்குநட்ட பென்யமின் ராஜாவின் ஜனங்களோடு நாம் சேர்ந்து கொள்ளலாமா? நாங்கள் எங்கள் பாவங்களுக்கென்று மன்னிப்பை பெற்று எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கும் பொருட்டு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியாகும் இரத்தத்தை பூச இரக்கமாயிரும். ஏனெனில் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் படைத்தவரும் தேவகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் நம்பிக்கையாயிருக்கிறோம். நாம் இஸ்ரவேலின் பரிசுத்தரிடம் வரும்போது நான் ஆனந்தத்தால் நிரப்பும்படிக்கு பாவத்திலிருந்து விடுதலையும் மனசாட்சியின் சமாதானமும் பெறும்படியாக அவரது ஆவி நம் மீது வருவார் என நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் நமது உடன்படிக்கைகளை காத்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரை நமது வழிகாட்டியை கொள்ளவும் நம்மால் இயன்றதை செய்வோமாக. இயேசு கிறிஸ்து மீது விசுவாசத்துடனும் அவரது பாவ நிவர்த்தி மூலமும் நாம் அழியாமையும் நித்திய ஜீவனும் பெற்று நம் நமது பிதாவாகிய தேவனுக்கு அவரது நாமத்துக்குரிய மகிமையை கொடுக்கலாம். நாம் கர்த்தரின் முன்பாக பரிசுத்தன் அழகுடன் நிற்கும்போது நமது ஜீவியங்கள் பரிசுத்தமான காணிக்கைகள் ஆவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
என்னுடைய அன்பான சகோதரிகளே, நாங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறோம். பிரதான தலைமையின் அழைப்புக்கும் முயற்சிக்கும் உங்களுடைய மென்மையான மற்றும் உற்சாகமான பங்கெடுப்புக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியின் மெல்லிய குரலுக்கு செவி கொடுத்து நீங்கள் பெறுகிற உணர்த்துதலின்படி செயல்பட்டு ஜெபித்துக் கொண்டிருங்கள். நான் உள்ளூரிலோ அல்லது உலகம் முழுவதிலுமோ பிரயாணம் செய்தாலும் என்னை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா என யாரோ ஒருவர் கேட்பது வழக்கத்திற்கு மாறானதல்ல. வேதனையோடு நான் பரிபூர்ண மற்றவளாய் இருப்பதால் எப்போதும் எனக்கு பெயர்கள் நினைவில் வைக்க முடியவில்லை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆயினும் அவருடைய விலையேறப்பட்ட குமாரத்திகளையும் குமாரர்களையும் நான் சந்திக்கும் போது நான் உண்மையான அன்பை உணர பரலோக பிதா என்னை அனுமதிக்கிறார் என்று எனக்கு நினைக்கிறது. சமீபத்தில் சிறையில் இருந்த ஒரு சில அன்பான சகோதரிகளை சந்திக்க எனக்கு வாய்ப்பிருந்தது. மனமார்ந்த வழி அனுப்புதல்களை நாங்கள் சொன்ன போது சகோதரி பர்டன், தயவு செய்து எங்களை மறந்து விடாதீர்கள் என்று ஒரு அன்பான பெண் வேண்டிக் கொண்டாள். உங்களோடு சில சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ளும் போது நினைக்கப்படாத நிரூபிக்கிறார்களும் மற்றவர்களும் அப்படியே தான் உணர்கிறார்கள் என நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவிலும் அவருடைய பாவ நிவர்த்தியிலும் விசுவாசம் வைத்து அவருடைய போதனைகளை கற்று அதன்படி வாழ்ந்து அவருடைய ஊழியத்தையும் அற்புதங்களையும் மகத்துவத்தையும் பற்றி சாட்சியளித்து பெயரறிந்து அறியாத பெண்களின் விவரங்கள் புதிய ஏற்பாட்டில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் முன்மாதிரியான சீஷர்களாகிய இரட்சிப்பின் பணியில் முக்கியமான சாட்சியானார்கள். லூக்கா புத்தகத்திலிருந்து இந்த விவரங்களை கருத்தில் கொள்ளவும், முதலாவதாக இரட்சகரின் ஊழியத்தின் போது பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி வேதனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை பிரகசித்து வந்தார். பன்னீர்வரும் அவருடனே கூட இருந்தார்கள். மகதேனோ எனப்பட்ட மரியாளும் யோவான்களும் சூசன்களும் மற்ற அநேக ஸ்திரீகளும் அவரும் ஊழியம் செய்தார்கள். அடுத்து அவருடைய சிலுவை அறையில் அறைதல் தொடர்கிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்திற்கு சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லூரடி இணையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்ன என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரவிக்க பண்ணினார்கள். விசேஷித்து குறிப்பிடுதலாக தோன்றுகிற சில ஸ்திரீகள் என்பதை இதற்கு முன்பே நான் அநேக முறை படித்து கடந்து போயிருந்தேன். ஆனால் சமீபத்தில் நான் மிக கவனமாக தியானித்த போது அந்த வார்த்தைகள் மிக முக்கியமானவைகளை பற்றி தோன்றியது. குறிப்பிடப்பட்ட என்ற வார்த்தையின் அர்த்தம் விசுவாசிக்க குறிப்பிட்ட பெண்கள் என்பதோடு தொடர்புடைய ஒத்த வார்த்தைகளை கருத்தில் கொள்ளுங்கள். திருப்தியான, நேர்மையான, திடநம்பிக்கை உள்ள, உறுதியான, நிச்சயமான, உறுதளிக்கப்பட்டு நம்ப தகுந்தது. அந்த வல்லமை மிக்க விளக்க வார்த்தைகளை பற்றி நான் தியானிக்கும் போது இரட்சகர் பற்றி நேர்மையான, தன்னம்பிக்கை உள்ள, உறுதியான, உறுதளிக்கப்பட்ட சாட்சிகளை கொடுத்த அந்த சில புதிய ஏற்பாட்டு குறிப்பிட்ட பெண்களின் இருவரை நான் நினைவு கூறுகிறேன். அவர்களிலும் நம்மை போலவே குறைவுள்ள பெண்களாயிருந்தாலும் அவருடைய சாட்சி உணர்த்தலாயிருந்தது. இரட்சகரை பற்றி அவள் கற்றுக்கொண்டவற்றை வந்து பார்க்கும்படி மற்றவர்களை அழைத்த கிணற்றடையில் இருந்த பெயர் குறிப்பிடப்படாத பெண்ணை பற்றி நினைத்து பாருங்கள். ஒரு கேள்வியின் வடிவத்தில் குறிப்பிட்ட சாட்சியை அவள் பகிர்ந்தாள். அவள் கிறிஸ்துதானோ? அவளுடைய சாட்சியையும் அழைப்போம் மிகவும் நிச்சயமானதாக இருந்தால் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார்கள். அவளுடைய சகோதரான லாசரின் மரணத்தை தொடர்ந்து கர்த்தரின் அன்பான சீஷையையும் தோழியாக இருந்த மார்த்தாள், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என மிக உணர்ச்சியுடன் அறிவித்தாள். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என அவள் தொடர்ந்ததில் அவளுடைய உறுதியை கருத்தில் கொள்ளவும், நீர் உலகத்தில் வருகிறவனாம் தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என அவள் கூடுதலாக சாட்சியளித்தாள். இந்த குறிப்பிட்ட பெண்கள் இரட்சகரான இயேசு கிறிஸ்துக்கு முக்கியமானவளாயிருந்து அவருடைய பாவ நிவாரண பலியின் வாக்கு தத்துவத்தின் மூலமாக நம்பிக்கையாயிருந்தார்கள் என இந்த சகோதரிகளிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறோம். உடன்படிக்கையை கைகொள்ளுகிற குறிப்பிட்ட மறுஸ்தாபத்தின் பெண்கள் தியாகம் செய்ய சித்தமானவர்கள். பூர்வகாலத்தில் சில குறிப்பிட்ட பெண்கள் சாட்சியளித்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளின் படி வாழ்ந்த போது அவர்கள் தியாகம் செய்தார்கள். மறுஸ்தாபத்தின் ஆரம்ப நாட்களில் சில குறிப்பிட்ட பெண்கள் இதைத்தான் செய்தார்கள். கிளே மாகாணம் துருசில்லா துன்பத்திலிருந்து புதிதாக மனமாறியவர்களாக பாடுபட்டவர்களுக்கு மத்தியில் ருசில்லா ஹென்ரிக்ஸுக்கு அவருடைய குடும்பத்தினருமாய் இருந்தார்கள். குடும்பத்திற்கு உணவில்லாத ஒரு குறிப்பிட்ட கவலைக்குள்ளான நேரத்தில் பொறு, ஏனெனில் கர்த்தர் கொடுப்பார் என்ற ஒரு குரல் அவளுக்கு கூறியதை அவள் நினைவு கூர்ந்தாள். அவருடைய மகன் மார்மன் சேர வேண்டியிருந்த போது முதலில் ருசில்லா அதை தடுத்து, உன்னை மகிமை உனக்கு வேண்டாமா என்ற ஒரு குரல் கேட்டதில்லை. அவளிடம் சொன்னதை போல் இருந்தவதை கர்த்தருடன் ஜபத்தில் அவள் போராடினாள். ஆம், என இயற்கையாகவே அவள் பதிலளித்தாள். உடன்படிக்கைக்காக கைகொள்ள வேண்டிய தியாகம் செய்ய நமது விருப்பங்கள் தேவையாயிருக்கிறதா இந்த சில குறிப்பிட்ட பெண்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்று சில குறிப்பிட்ட பெண்கள் அவர் திரும்பி வருதலை கொண்டாட நினைவிக்கிறார்கள், ஆயுதப்படுத்துகிறார்கள். இரட்சகர் நாட்கள் மற்றும் சுவிசேஷத்தின் மஸ்தாபிதத்தின் ஆரம்ப கால சில குறிப்பிட்ட பெண்களை பற்றி நான் குறிப்பிட்டேன். நம்முடைய நாட்களில் உள்ள சில குறிப்பிட்ட பெண்களை பற்றி என்ன சொல்வது? சமீபத்தில் என்னுடைய ஆசியா பயணத்தில் நான் சந்தித்த அநேக குறிப்பிட்ட பெண்களால் நான் மீண்டும் ஒரு முறை உணர்த்தப்பட்டேன். குறிப்பாக தங்களுடைய குடும்பங்களிலும் எப்பொழுதுமே குடும்பம் மற்றும் நாட்டின் கலாச்சாரங்களோடு மோதுகிறதால் சுவிசேஷ வாழ்க்கைக்கு சில நேரங்களில் அதிக தியாகம் செய்து சுவிசேஷ கலாச்சாரத்தின் படி வாழ முயற்சிக்கிற இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா முதலிய தலைமுறை அகத்தினர்களாக உணர்த்தப்பட்டு ஹாங்காங் மற்றும் தைவானில் உள்ள பல தலைமுறைகளில் சில குறிப்பிட்ட பெண்கள் தங்கள் குடும்பங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார்கள். சபை அங்கத்தினர்களும் சமுதாயங்களும் இரட்சகரை முக்கியமாக வைத்து உடன்படிக்கையாக கைகொள்ள விருப்பத்துடன் தியாகம் செய்கிறார்கள். பல ஆண்டுகளாக என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வித்து கடந்த 15 ஆண்டுகளாக பலவீனத்தில் கஷ்டத்திலும் இன்க்ளூஷன் பாடி மிஸ்டோசிஸ் நோயின் முற்றிய நிலையில் போராடி கொண்டிருக்கும் மற்றொரு குறிப்பிட்ட பெண் சக்கர நாற்காலில் முடங்கடைந்திருந்தாலும் நன்றியுள்ளவர்களாக முயற்சிக்கிறாள். என்னால் சுவாசிக்க முடியும், என்னால் உண்ண முடியும், என்னால் ஜெபிக்க முடியும், இரட்சகரின் அன்பை என்னால் உணர முடியும் என எவளால் செய்ய முடிகிற முடியும் என்ற பட்டியலை உண்டாக்குகிறாள். அவளுடைய கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட சாட்சிகளை குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவள் பகிர்கிறாள். ஜென்னியின் கதையை சமீபத்தில் நான் கேட்டேன். அவள் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது பெற்றோர்கள் விவாகரத்து செய்தாலும் அவள் ஊழியம் செய்து முடித்து வந்தவள். வீட்டிற்கு திரும்புகிற நினைவு மரண பயத்தை உண்டாக்கியதாக அவள் கூறினாள். ஆனால் அவளுடைய இத்தாலிய ஊழியத்தின் முடிவில் அமெரிக்காவிற்கு போகும் வழியில் ஊழிய வீட்டிற்கு அவள் போனாள். ஊழிய தலைவரின் மனைவியான ஒரு குறிப்பிட்ட பெண் அவளுடைய தலையை வாரி அன்புடன் அவளுக்கு பணிவிடை செய்தார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் தொகுதி ஒத்தாசி சங்க தலைவராக சென்னை அழைக்கப்பட்ட போது மற்றொரு குறிப்பிட்ட பெண்ணான பிணையை ஒத்தாசைக்கு சங்க தலைவரான டெரி ஜெனியின் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் டாக்டர் பட்டத்திற்கான கட்டுரையாக ஆயுதப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாள். சென்னியை ஆலோசகராக மட்டுமல்ல ஒரு தலைவராகவும் டெரி சேவை பரிபுரிந்தாள். ஆனால் ஜெனிக்கு லூக்கீமியா நோயா இருப்பதாக எச்சரிக்கை ஜெனிக்கு தெரிந்த போது மருத்துவமனையில் அவளுடன் 10 மணி நேரம் டெரி இருந்தாள். டெரி மருத்துவமனைக்கு போய் சிகிச்சைக்காக ஜெனியை அழைத்து போனாள். அநேக முறைகள் அவளுடைய காரில் தூக்கி வீசப்பட்டதாக நினைத்தாள் என ஜெனி மனம் வருந்தினாள். அவருடைய நோய்க்கும் அப்பால் தொகுதி ஒத்தாசை சங்க தலைவராக ஜெனி தொடர்ந்து ஆற்றலுடன் சேவை புரிந்தாள். அவருடைய நோயின் முதிர்ச்சியாலும் படுக்கையிலிருந்து கொண்டே தொலைபேசியில் அழைத்தாள், உரை அனுப்பினாள், மின்னல் அஞ்சல் செய்தாள், அவளை வந்து பார்க்கும்படி சகோதரிகளை அழைத்தாள். தொலைவில் இருந்து சகோதரிகளை நேசித்து வாழ்த்து மடலைகளையும் குறிப்புகளையும் அவள் அனுப்பினாள். தங்களுடைய தொகுதி வரலாற்றிற்காக அவருடைய தலைமையின் புகைப்படம் ஒன்றை அவருடைய தொகுதி கேட்டபோது இதைத்தான் அவர்கள் பெற்றார்கள். ஒரு குறிப்பிட்ட பெண்ணணியாக ஜெனி இருந்ததால் அவளுடையதையும் சேர்த்து மற்றவர்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள அனைவரையும் அவளால் குறிப்பிட்ட பெண்ணாக ஜெனி சாட்சி அளித்தால் மற்றவர்களை ரட்சிப்பது மட்டுமல்ல நம்மையும் ரட்சிக்கவே இங்கே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடன் பங்காளிகளாய் இருப்பதிலிருந்து அவருடைய கிருபையையும் அவருடைய பாவ நிவர்த்தினையும் சபையின் பெண்களுக்காக அவரது அன்பின் உணர்வுகளை புரிந்து கொள்வதிலிருந்து இந்த ரட்சிப்பு வருகிறது. ஒருவரின் முடிவை வாரிவிடுதல் ஒரு உணர்த்துதலுடன் தெளிவான நம்பிக்கையின் வெளிப்படுத்துதலின் செய்தியுடன் ஒரு குறிப்பை அனுப்புதல் அல்லது நமக்கு சேவை செய்ய பெண்களை அனுமதித்த போது போன்ற எளிய காரியங்களின் மூலம் அதை நடைபெறுகிறது. சகோதரிகளே, நாம் தடுமாறும் போது, சந்தேகப்படும் போது, அதை மறையடையும் போது, பாவமுள்ளவர்களாகவும் போது, துக்கமடையும் போது, ஆத்ம விரிவின் போதும் கிணற்றடியில் குறிப்பிட்ட பெண் செய்ததைப் போல அவருடைய ஜீவ தண்ணீரை குடிக்க கர்த்தரின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அதையே செய்ய மற்றவர்களையும் அழைத்து நாமும் நாம் அவர் கிறிஸ்துதானா என்று நமது சொந்த சாட்சிகளை பகிர்வோமாக. வாழ்க்கை சரியில்லாததாக தோன்றும் போது அவருடைய சகோதரனி மரணத்தில் மார்த்தாளுக்கு தோற்று இருக்கலாம். தனிமையின் மனவேதனைகளை, வறுமையை, குழந்தை தன்மையை, அன்பானவர்களை இழந்ததல், திருமணம் மற்றும் குடும்பத்திற்கான சந்தர்ப்பங்களை இழந்ததலை, பிரிந்து போன குடும்பங்களை பலப்பிடப்படுத்தும் மன அழுத்தத்தை, சரீர அல்லது மனநோயை, கடுமையான அழுத்தம், ஆர்வத்தை போக்கும் அடிமையாய் இருப்பதை, பண நெருக்கடியை அல்லது பிற சாத்தியங்களில் மிதமெஞ்சியதை நாம் அனுபவிக்கும் போது நீர் உலகத்தில் வருகிறவரானே தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று மார்த்தானை நினைவு கூர்ந்து அதை போன்ற குறிப்பிட்ட சாட்சியை நாம் அறிவிப்போமாக. சிலுவையின் அவர் பாடுபட்டு மிக்க வேதனையை அனுபவித்த போது நமது வெளியேற்றப்பட்ட இரட்சகரை கைவிட மறுத்தது. சில மணி நேரங்களுக்கு பின்னர் அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலின் முதல் குறிப்பிட்ட சாட்சியங்கள் இருப்பதற்காக சுலாக்கியம் பெற்றவர்களாய் இருந்த அநேக பெண்களை நாம் நினைவு கூறுவோம். ஜெபத்திலும் வேத படிப்பிலும் அவருக்கு நெருக்கமாயிருக்க நாம் காணப்படுவோமாக. வாரந்தோறும் திருவிருந்து நியமித்தின் போது அவருடைய பாவ நிவர்த்தியின் பரிசுத்த அடையாளங்களுக்காக ஆயுதப்படுத்துவதிலும் பங்கேற்பதிலும் மற்றவர்களின் தேவையான நேரங்களில் அவர்களுக்கு சேவை செய்வதில் உடன்படிக்கைகளை நாம் கை கொள்ளும் போது அவரை நாம் நெருங்குவோமாக. அவர் மீண்டும் வருகிற போது அவருடைய திரும்ப வருதலை கொண்டாட போகிற குறிப்பிட்ட பெண்களை ஒருவேளை அப்போது நாம் பங்காளிகளாக இருக்கலாம். சகோதரிகளே, அன்பான பரலோக பெற்றோர்கள், நாம் இரட்சகர் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய அளவில்லாத பாவ நிவர்த்தியை எங்கள் சார்பில் நான் சாட்சி அளிக்கிறேன். மறுசுத்தாபத்தின் தீர்க்க தரிசியாக ஜோசப் ஸ்மித் முன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என நான் அறிவேன். மார்மன் புஸ்தகம் சத்தியமானதென்றும் தேவனின் வல்லமையினால் மொழிபெயர்க்கப்பட்டதெனவும் நான் அறிவேன். நமது நாட்களில் ஒரு ஜீவிக்கிற தீர்க்க தரிசியான தலைவர் தாமஸ் எஸ் மான்சனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தில் நான் நிச்சயமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Thank you sisters for your inspiring. உங்களுடைய உணர்த்தலான செய்திகளுக்கு சகோதரிகளே உங்களுக்கு நன்றி. காய்டாஸ் தாவ்கிராட் ஜெகவா என்ற பாடலை பாடுவதில் இப்போது சபையோர் இசைக்குழுவருடன் சேருவார்கள். எல்லா வயதிலும் உள்ள அன்பான சகோதரிகளே, எங்களோடு இந்த மாலை நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் ஒருவருக்கும் எங்களுடைய உறக்கமான பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பங்கேற்பிற்காக இசைக்குழுவினருக்கும் மற்ற எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்து எந்த வகையிலும் இந்த கூட்டத்திற்கு ஆயத்தப்படுத்துவதில் உதவியவர்களை நன்றியுடன் அங்கீகரிக்கிறோம். இந்த கூட்டத்தின் இறுதியில் பிரதான தலைமையின் முதல் ஆலோசகரான தலைவர் ஹென்றி பி ஐரிங் உரையாடுவார். அவருடைய உரையை தொடர்ந்து மை ஹெவன்லி ஃபாதர் லவ்ஸ் மீ என்ற பாடலை பாடி இசைக்குழுவினர் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். பின்னர் உத்தாச சங்கத்த பொது வாரியத்தின் ஒரு அங்கத்தினரான சகோதரி எலிசபெத் ரோஸ் இறுதி ஜெபம் அளிப்பார். தலைவர் ஐவரிங்,
என்னுடைய அன்பான சகோதரிகளே, இன்றிரவு தேவனுடைய ஆவியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இசையும் செய்திகளும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி நமது பரலோக பிதாவுடன் நாம் செய்த பரிசுத்த உடன்படிக்கையை கை கொள்ள நமது விருப்பத்தை அதிகரித்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நமது அன்பின் அதிகரிப்பையும் அவருடைய பாவனமான பலி அற்புத வரத்திற்கான பாராட்டுதலையும் நாம் உணர்ந்தோம். இந்த இரவிற்கான என் தூது மிக எளிதான ஒன்றாகும். நாம் இன்றிரவு சமாதானத்தை உணர்கிறோம். நமக்குள்ளும் நம் குடும்பங்களிலும் நம்மை சுற்றியுள்ள மக்களிடையேயும் இதே வகையான சமாதானத்தை நாம் அடிக்கடி உணர விரும்புகிறோம். தம்முடைய சீஷர்களை விட்டு பிரிந்து செல்லும் போது அவர்களுக்கு சமாதானத்தின் வாக்குத்தத்தை அளித்தார். அதே வாக்குத்தத்தை நமக்கும் அளித்திருக்கிறார். ஆனால் உலகற்பகமாக அல்லாமல் தம்முடைய வழியில் சமாதானத்தை அருள்வேன் என்றார். சமாதானத்தை தாம் அருளும் விதத்தை அவர் விதமாக விளக்கியுள்ளார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. மோசியாவின் குமாரர்கள் லாமானியருமாக தங்கள் ஊழியத்தை தொடங்கிய போது அவர்களுக்கு சமாதானத்தின் கிருபை தேவைப்பட்டது. சிறிது அதிகமான பதற்றுடன் அவர்கள் தங்களுடைய மகத்தான பணியை உணர்ந்தார்கள். அவர்கள் மறு உறுதிக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியில் அவளை சந்தித்து ஆறுதல் அடையுங்கள் என்றார். அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள். நீங்கள் நிச்சயமல்லாதவற்றை எதிர்கொள்ளும் வகையில் அவைகள் உங்களுக்கு சவால்களாக தோன்றும் போது நீங்கள் சமாதானத்தை எதிர்நோக்கி இருக்கலாம். அவர் மரோனிக்கு போதித்த காரியங்களிலிருந்து மோசியாவின் புத்திரர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். அது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலாயிருக்கிறது. அவன் இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவன் தேற்றப்பட்டான் என மரோனி சொன்னான். அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என நான் நம்புகிறேன். தங்களுடைய பலவீனங்களை பார்க்காதவர்கள் முன்னேறுவதில்லை. அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என நம்புகிறேன். தங்களுடைய பலவீனங்களை பார்க்காதவர்கள் முன்னேறுவதில்லை. உங்களுடைய பலவீனங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பது ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் நீங்கள் அடக்கமாயிருக்காத உங்களுக்கு உதவி உங்களை பலமாக்க ஆற்றலுடைய ரட்சகத்தை உங்களை திரும்ப வைக்கிறது. ஆவி உங்களை தேற்றுவது மட்டுமல்லாமல் அவருடைய பாவ நிவாரணம் உங்களுடைய குணாதிசயத்தை மாற்றக்கூடிய ஒன்றாக உள்ளது. பலவீனம் உள்ளவைகள் பலமுள்ளதாக மாறுகிறது. சில சமயங்களில் உங்கள் விசுவாசம் சாத்தனால் சவால் விடப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாருக்கும் இது நடக்கிறது. பரிசுத்த ஆவியை உங்கள் துணையாக வைத்துக் கொள்வதே இந்த தாக்குதலுக்கு எதிரான உங்கள் பாதுகாப்பு. அவர் உங்கள் ஆத்மாவுக்கு சமாதானத்தை பேசுவார். விசுவாசத்தில் முன்னேறி செல்ல அவர் உங்களை கட்டாயப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஒளியையும் அன்பையும் நீங்கள் உணர்ந்த போது உள்ள சமய நினைவுகளை அவர் திரும்ப கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்ட பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக விலையேறப்பெற்ற வரங்கள் இது ஒன்றாயிருக்கும். அந்த நினைவுகள் ஜபத்திற்கு ஒரு பதிலாயிருக்கலாம், ஒரு ஆசாரித்த நியமமாயிருக்கலாம், சாட்சியின் ஒரு நிச்சயமாயிருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையின் தேவன் கரத்தில் நீங்கள் கண்ட ஒரு நேரமாயிருக்கலாம். உங்களுடைய வருங்காலத்தில் உங்கள் பலம் தேவைப்படும் பொழுது இந்த கூட்டத்தின் போது உங்களுடைய உணர்வுகளை பரிசுத்தாவி இந்த நினைவுக்கு கொண்டு வரலாம். இது இப்படியே இருக்க நான் ஜெபிக்கிறேன்.
This meeting, I pray that this may be so.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரியாவில் ஒரு தகர கூடாரத்தில் நடந்த மாலை திருவிருந்த கூட்டத்தை பர்சத்தாவி அடிக்கடி மனதை கொண்டு வர நினைவிருக்கிறது. அங்கே மரப்பஞ்சுகளில் அமர்ந்தவர்கள் 12 பேர்களே. அவர்களில் 12 பேர்களே, சில வயது வந்தோராகவும் சில இளமையானவர்களாகவும் அநேகர் பெண்களாயிருந்தார்கள். இந்த சிறிய சபைக்கு மத்தியில் திருவிருந்து பரிமாறப்பட்ட போது கண்ணீர்களை நான் கண்டேன். ஆனால் அந்த தகர கூடாரத்தில் நான் பார்த்த ஒளியின் அற்புதம் என நினைவிருக்கிறது. அது இரவு நேரமாயிருந்தது. அங்கே ஜன்னங்கள் எதுவும் இல்லை. இருந்தும் மத்தியான வேளையின் சூரியனை போன்று அறை பிரகாசித்தது. அந்த நாளில் அங்கே பரிசுத்தாவின் ஒளி இருந்தது. தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை நாடியும் அவர்களை எப்பொழுதும் நினைவு கூற ஒப்புக் கொடுக்கவும் கர்த்தருக்கு முன்பாக வந்த அந்த பரிசுத்தவானின் தாழ்மான இருதயங்களே ஒளியை உள்ளே விட்ட ஜன்னல்கள். அப்போது அவரை நினைவு கூறுவது கடினமாயிருக்கவில்லை. அதை பின்தொடர்ந்த ஆண்டுகளில் அவரது நினைவு கூறுதலை அந்த நாள் புனித நாள் எனக்கு எளிதாக்கியது. எனக்கு ஆறுதல் தேவைப்படும் பொழுது தேற்றவாழ்னோடு அனைக் காலத்து தேவைப்படும் போது தேற்றவாழோடு கர்த்தனை அணுகிய அநேக வழிகளுக்காக உங்களைப் போலவே நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஆனால் பரலோகத்தில் உள்ள நமது பிதா நமது ஆதல் மட்டுமல்ல நமது முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். வேதங்களில் பரிசுத்தாவை விளக்கப்பட்டிருக்க அநேக வழிகள் ஒன்றே தேற்றவாளன் இங்கே இப்பொழுது நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நன்மை செய்ய நடத்துகிற இந்த ஆவியிலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். எப்பொழுதும் அவர் உங்களை நடத்துகிற நல்லது அதே ஆவியின் செல்வாக்கை வேறொரு தேவனிடமிருந்து ஆறுதலை பெறுவதற்கு உதவியில் அடங்கியுள்ளது. அவருடைய ஞானத்தில் உங்களை அவர் சபையின் அமைப்புகளிலும் வகுப்பிலும் வைத்திருக்கிறார். நன்மை செய்ய உங்கள் ஆற்றலை அதிகரிக்கவே இதை அவர் செய்கிறார். இந்த ஸ்தாபங்களில் அவருக்காக மற்றவர்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு குறிப்பிட்ட கடமைகள் இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் இனப்பெண்ணாயிருந்தால் சில சமயங்களில் ஊக்கமிழந்தவர் என்று நாம் அழைக்கிற ஒரு இளம் பெண்ணை நீங்கள் அணுகும்படி உங்கள் ஆயரால் அல்லது இளம் பெண்கள் தலைவரால் நீங்கள் கேட்கப்படலாம். ஆயர் அல்லது இளம் பெண்கள் தலைவரை விட உங்களுக்கு அவளை நன்றாக தெரியலாம். ஒருவேளை வீட்டில் அல்லது பள்ளிக்கூடத்தில் ஒருவேளை இரண்டு இடத்திலுமே அவளுக்கு பிரச்சனைகள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவளை அணுக உங்களை கேட்க அவர்கள் ஏன் உணர்ந்தார்கள் உங்கள் தலையாளர்கள் அறியாதிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிகிறார். அவருடைய ஆவியின் உணர்த்துதல் மூலமாக இந்த வேலையை அவர் வழிநடத்துகிறார். உங்களுடைய முயற்சிகளின் வெற்றி உங்கள் இருதயத்திலும் அவளுடையதிலும் ஒரு அற்புதமான மாற்றம் நடக்கும். அதற்கு பரிசுத்தாவின் துணை தேவைப்படுகிறது. ஊக்கமிழந்த ஒரு இளம் பெண்ணை கர்த்தர் பார்ப்பதை போல நீங்கள் அவளை பார்க்க அவர் உங்களை அனுமதிக்கிறார். அவர் நம் இருதயங்களை அறிந்திருக்கிறார். இருதயங்கள் மாற்றப்படும் சாத்தியங்களை அவர் அறிந்திருக்கிறார். தாழ்மையை மன்னிப்பை அவன்பை உணர்த்த அவருடைய ஆவியுடன் உங்கள் இருவரையும் அவர் அணுகுவார். அந்த ஆவி வார்த்தைகளை செயல்களை மந்தைக்கு திரும்பி வர ஒரு ஆட்டுக்குட்டியை அழைக்க எந்த வயதிலும் உள்ள ஒரு மேய்ப்பனுக்கு தேவையான பொறுமையை உணர்த்தலாம். அவள் திரும்பி வரும்போது அவள் வீட்டுக்கு வந்த உணரும்படியாக காணாமற்போன ஆட்டுக்குட்டியிடம் அன்பு செலுத்தவும் வரவேற்கவும் மந்தை நிதங்களை அவர் தொடுகிறார். தேவனின் குமார்த்தை ஒரு குழுவாக நன்மை செய்யும் உங்கள் ஆற்றல் உங்கள் மந்தையின் மத்தியில் இருக்கிற ஒற்றுமையையும் அன்பையும் அதிக அளவில் பொறுத்திருக்கிறது. பரிசுத்தாவின் மூலமாக வருகிற இது மற்றொரு வரம். ஆல்மா இதை புரிந்திருந்தான். ஆகவேதான் ஒருவரோடு ஒரு வாக்குவாதம் பண்ணாமலும் அந்யோன்யத்திலே அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் அன்பாயிருந்து விசுவாசத்திலும் ஞானஸ்தானத்திலும் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமென அவன் அவனுடைய ஜனங்களிடத்தில் வேண்டிக் கொண்டான். நமது வகுப்பிலும் குடும்பத்திலும் ஆவியான் வாசம் செய்ய ஐக்கியம் அவசியமாய் உள்ளது. நான் அறிந்தது போல அனுபவத்தின் மூலம் நீங்களும் அறிவீர்கள். அந்த அன்பின் ஐக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம். நமது கண்களை திறந்து நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த ஆவியானவரை துணைவராக வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டளை உடைக்கும் அளவுக்கு அதன் மேல் குத்திக் கொண்டிருந்த 7-8 வயதுல மகனை நான் பிடித்ததை நினைவு கூறுகிறேன். ஒருவித ஏமாற்ற உணர்வுடன் என் வீட்டை ஒழுங்குபடுத்த விரைந்தேன். நான் என் மகனுடைய சிறிய தோள்களை பிடித்து என் கண்களை சந்திக்கிற அளவுக்கு அவனை உயிரை தூக்கினேன். இந்த வார்த்தைகள் என் மனதில் தெளிவாக வந்தது. இவன் நீ ஒரு மிகப்பெரியவனை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் அவன் மெதுவாக படுக்க திரும்ப வைத்த மன்னிப்பு கேட்டேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்தாவி என்னை பார்க்க வந்ததை அவர் இப்பொழுது பெரிய மனிதரானார். அவர் அவனை பார்த்ததை போல தேவன் பிள்ளையை நான் பார்க்கும்படியாக பரிசுத்தாவி அனுப்பியதில் அன்பில்லாத உணர்விலிருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்ததற்காக நான் நித்தித்திற்குமாய் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். நாம் ஒருவருக்கு பார்க்கும் போது நாம் பார்க்கிறவற்றை பாதிக்க பரிசுத்தாவியை நாம் அனுமதிக்கும் போது அந்த குடும்பங்களிலும் சபையிலும் நாம் தேடுகிற ஒற்றுமை வரும். அன்புடனும் கிறிஸ்துவின் தூய் அன்புடனும் நாம் ஒருவரையொருவர் காண அவர் நமக்கு உதவுவார். அன்பை விவரிக்கவும் அதற்கு நாம் தகுதியாகவும் மார்மன் பயன்படுத்திய வார்த்தைகளை கேட்போம். அன்பு நீடிய பொறுமையும் தயவும் உள்ளது, பொறாமைப்படாது, இருமாப்படையாது, சுயத்தை நாடாது, எளிதில் கோபப்படாது, பொல்லாப்பு நினையாது, அக்கிரமத்தில் கழிகூறாமல் சத்தியத்தில் கழிகூறும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, உங்களுக்கு அன்பு இல்லையெனில் நீங்கள் ஒன்றுமில்லை, ஏனெனில் அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆகையால் சகலத்திலும் மேன்மையான அன்பை பற்றி கொள்ளுங்கள், ஏனெனில் சகலமும் ஒழிந்து போகும். அன்பு கிறிஸ்துவின் தூய் அன்பாயிருக்கிறது, அது என்றென்றும் சகித்திருக்கும். சகடசி நாளின் போது அதை உடையவனாய் காணப்படுகிற எவனும் நன்மையை அடைவான். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, சகோதரிகளே, பிதா நம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றியவர்களாய் இருக்கிற யாவர் மேலும் அவர்களின் இந்த அன்பினால் நீங்கள் நிரப்பப்படவும் தேவனுடைய குமாரர்களாகவும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கவும் இந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கும். அவர் தூயராயிருக்கிறது போல நாமும் தூய்மையாக்கப்படும். அவரிடத்தில் முழு இறுக்கத்தோடும் ஜெபியுங்கள். இதுதான் பரலோகத்தில் உள்ள உங்கள் பிதா அவருடைய வெளியேறப்பெற்ற குமார்த்திகளான உங்களுக்கு வைத்திருக்கும் இலக்கு. இது ஒரு தொலைவான ஒரு இலக்காக உங்களுக்கு தோன்றலாம், ஆனால் அவருடைய பார்வையில் நீங்கள் அவ்வளவு தூரத்தில் இல்லை. ஆகவே உங்களை தேற்றவும் உங்களை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செல்ல உங்களை உணர்த்தவும் அவருடைய ஆவியினுடன் உங்களை அவர் அணுகுகிறார். பிதா உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை நேசித்து உங்கள் ஜெபங்களை கேட்கிறார் என்பதற்கு நான் என்னுடைய நிச்சயமான சாட்சி தெளிக்கிறேன். அவருடைய நேசகுமாரன் நீங்கள் அவரிடம் வரும்படியாக அழைக்கிறார். மற்றவர்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்படி முயற்சிகளில் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் தமது பரிசுத்தாவியை உங்களிடத்திற்கு அனுப்புவார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலியின் நிமித்தமாக பரிசுத்தாவியின் நிலையான தோழமை உங்கள் ஆவியின் மேல் பரிசுத்தமாக்கும் தூய்மை செய்யும் விளைவை உடையதாக இருக்கும். தம்முடைய சீஷர்களுக்கு அளித்த சமாதானத்தின் வாக்குத்தத்தத்தை நீங்கள் உணருவீர்கள். அந்த சமாதானத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரகாசமான நம்பிக்கையும் பிதாவுடைய நேசகுமாரத்திலிருந்து அன்பின் ஒளியான ஒரு உணர்வையும் பெறுவீர்கள். அவர் தமது ஜீவிக்கிற தீர்க்க திசையின் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை நடத்தி செல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவ்விதமாகவே நான் சாட்சி பகர்கிறேன். ஆமீன்.
எங்களுடைய அன்பான பரம பிதாவே, இந்த கூட்டத்தில் பயன்படுத்ததற்காக, இந்த செய்திகளை கேட்டதற்காக உங்களிடத்தில் நன்றி கூறுகிறோம். அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வீட்டிலே இதை எடுத்து சென்று இந்த காரியங்களை செய்யவும் கூடிய கருவி எங்களை தரவணமாக கேட்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் விசுவாசம் உள்ள சிஸ்டர்களாக இருக்கக்கூடிய கருவி தரவணமாக கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எங்கள் முதன்மையாக வைத்து நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்க கருவி தரும். நாங்கள் பரிசுத்த வாட்டிகளாக இருக்கும்படியாக கருவை தரவணமாக கேட்கிறோம். நாங்கள் உம்முடைய வழியின்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யும். நாங்கள் ஒருவருக்கொருவருக்கு நன்றி கூறி எங்களுக்கு கொடுத்திருக்க வேலையை நாங்கள் செவனை செய்யக்கூடிய கிருபை தரும். இந்த கடைசி காலத்தில் உமது ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோட இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோட இருக்க கிருபை செய்யும். நாங்கள் எப்பொழுதும் சீஷர்களாக இருக்கக்கூடிய கிருபை தரும். இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம். ஆமேன்.